الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال النبي صلى الله عليه وسلم من أحيا سنتي عند فساد أمتي فله أجر مئة شهيد أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் எவைகளையெல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தையும் நசீகத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமலுடைய மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது. ரமலானிலே நாம் எப்படி நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும், அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சிந்தனை செய்வதற்கு நாம் இப்பொழுதே தயாராகிவிட வேண்டும். ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. அது எந்த காலத்தில் செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய காலமாக இருந்தாலும் சரி, ஏனைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, இந்த அமல்கள் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நல்ல காரியங்கள் எல்லாம் அல்லாஹுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக, ஒரு துணையாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய நோக்கம் என்னவென்றால், இதன் மூலமாக நம்மை படைத்த எஜமான், நம்மை படைத்த இறைவன் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் அமல்களை செய்கிறோம். உலகத்தில் சாதாரணமாக பார்க்கிறோம், ஒருவரை நாம் மதிக்கிறோம் என்றால், ஒருவரை கண்ணியப்படுத்துகிறோம் என்றால், அவருடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அவருக்கென்று வழங்கக்கூடிய உலகத்தினுடைய நடைமுறைகளில் சில ஹதியாக்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த ஹதியாக்கள் நாம் வழங்குவதனுடைய நோக்கம் என்ன? நாம் இதன் மூலமாக அவருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்பதல்ல, இதன் மூலமாக நாம் அவரை நெருங்குகிறோம், அவருடைய அன்பை பெறுகிறோம், அவருடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. படைத்த ரப்புக்கு அவனை நெருங்குவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஹதியா என்ன? படைத்த ரப்புக்கு நாம் எதை கொடுக்க முடியும்? அவன் தானே எல்லாத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். நாம் அவனுக்கு எதை கொடுக்க முடியும்? அவனை நெருங்குவதற்குரிய ஒரு ஹதியாவை போன்றுதான் அல்லாஹ் நமக்கு இந்த அமல்களை தந்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹுவை நாம் நெருங்கிவிடலாம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், கடமையான அமல்களை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனை நெருங்குவதை போன்று வேறு எதன் மூலமும் அவன் நெருங்க முடியாது. கடமையான வணக்கங்கள் எந்த அளவுக்கு உயர்வானதாக சிறந்ததாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடன் அவனுடைய நெருக்கத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது. கடமையான வணக்கங்கள் போக நஃபிலான வணக்கங்களை கொண்டும் ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருக்கலாம். அல்லாஹுவை எந்த அளவுக்கு நெருங்குவான் என்று சொன்னால், அல்லாஹுக்கும் அவனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு ஏற்பட்டு விடும் என்று சொன்னால், ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா அஹ்பப்துஹு. ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நஃபிலான வணக்கங்கள் செய்ய செய்ய அல்லாஹுனுடைய அன்பு கிடைக்க ஆரம்பிக்கிறது, நெருக்கம் கிடைத்து அல்லாஹுவின் அன்பு கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. ஃபைதா அஹ்பப்துஹு, அல்லாஹுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், அல்லாஹ் சொல்வதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபகுன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பி வபஸரஹு அல்லதி யுபஸிரு பி வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. நான் அவன் கேட்கும் கேள்வியாக, பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று சொன்னால், எனக்கு விருப்பமானதையே அவன் கேட்பான், எனக்கு விருப்பமானதையே அந்த மனிதன் பார்ப்பான், நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் செய்வான், நான் விரும்பக்கூடிய இடத்திற்குத்தான் அவன் செல்வான், அவன் கேட்டால் நான் வழங்குவேன், அவன் பாதுகாப்பு தேடினால் நான் பாதுகாப்பு கொடுப்பேன். இது அல்லாஹுவினுடைய அன்பினுடைய அடையாளம். அல்லாஹ் ஒரு மனிதனை அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுக்கு விருப்பமானதாக அமையும். அல்லாஹுக்கு வெறுப்பானவைகள் இவனுக்கும் வெறுப்பாக ஆகிவிடும். அல்லாஹுவை நெருங்குவதன் மூலமாக அல்லாஹுவின் அன்பு கிடைக்கிறது. இதைத்தான் இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார்கள், நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குகிறான், நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். கடமையான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுவை பரிபூர்ணமான முறையில் நெருங்க முடியும். கூடுதலான நெருக்கம் நஃபிலான வணக்கங்களை கொண்டு. அப்ப நாம் வணங்கக்கூடிய வணக்கங்களினுடைய நோக்கம் வேறு எதுவும் அல்ல, அல்லாஹுவினுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுவினுடைய அன்பு கிடைக்கணும். இந்த உலகத்துல இதை விட்டா வேற எது தேவை? உலகத்தில எல்லாம் கிடைச்சிடலாம், ஆனால் எதை கொண்டும் மன நிம்மதி கிடைக்க இயலாது. இந்த வாழ்க்கையில் ஈருலக வாழ்க்கையினுடைய பாக்கியம் கிடைக்க இயலாது அல்லாஹுவினுடைய அன்பும் அவனுடைய தொடர்பும் இல்லாமல். உலகத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைத்து விடலாம், ஆனால் அதன் மூலமாக நம் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறாது. எதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுவது இந்த இபாதத்துகளின் மூலமாகத்தான். இந்த இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நிபந்தனை. முதலாவது, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹுக்காக வேண்டியே அமைய வேண்டும். இஹ்லாஸ், மன தூய்மை, இது மிக மிக முக்கியமானது. நாம் செய்யக்கூடிய சிறிய அமலோ பெரிய அமலோ மன தூய்மையை வைத்துத்தான் அல்லாஹுவிடத்தில் அந்த அமலினுடைய தராதரம், அந்த அமலுடைய அந்தஸ்துக்கு உயர்வு இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை அதில் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக காணப்படுகிறது. அல்லாஹ் இந்த மன தூய்மையை வைத்துத்தான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் எடை போடுகிறான். முதலாவது மன தூய்மை. மன தூய்மையை கெடுக்கக்கூடியதுதான், மன தூய்மையை இல்லாமல் ஆக்கக்கூடியதுதான் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய முகஸ்துதி என்ற ஒரு மோசமான குணம். மனிதனுடைய உள்ளத்தில சில நேரத்தில் அவனை அறியாமல் ஏற்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிகவும் அஞ்சக்கூடியது உங்களுடைய விஷயத்தில், இன்ன அஹ்வஃபமா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் ஹஃபி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நான் மிகவும் அஞ்சுகிறேன் ரகசியமான இணை வைப்பை அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். ரகசியமான இணை வைப்பை அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ரகசியமான இணை வைப்பு அது எப்படிப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எறும்பு ஊறுவதை கூட அதை கூட நம்மால் கேட்டு விடலாம், அதை உணர்ந்து விடலாம், ஆனால் இந்த ஷிர்குல் ஹஃபியை, இந்த ரகசியமான இணை வைப்பை விளங்க முடியாமல் கூட சில நேரத்தில் போய்விடலாம். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதாத்துகள், நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் இஹ்லாஸான முறையிலே, மன தூய்மையான முறையிலே அமைய வேண்டும். இதற்காக அல்லாஹுவிடத்தில் நாம் அதிகமாக நம்முடைய இந்த துஆக்களை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய எத்தனையோ தொழுகைகள் தொழுகிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், நல்ல கர்மங்கள் செய்கிறேன், இதெல்லாம் மன தூய்மையோடு இருப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் படைத்தரப்பை முன்னோக்க வேண்டும். நான் யாருக்காக செய்கிறேன்? என்னை படைத்தவனுக்காக வேண்டித்தான் செய்கிறேன் என்ற உணர்வு நம்முடைய செயலிலும் நம்முடைய உள்ளத்திலும் அது மேலோங்கி இருக்க வேண்டும். முதலாவது விஷயம், நம்முடைய இபாதத் அதை அல்லாஹுவோடு நம்மை நெருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மன தூய்மை தேவை. இரண்டாவது நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ் எப்படி காட்டி தந்திருக்கிறானோ, அல்லாஹுவினுடைய தூதர் அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நெறிமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறார்களோ அந்த முறையில் அமைய வேண்டும். இதற்குத்தான் நாம் நபி வழி என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி இருக்கிறதே, இந்த வழியில் தான் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அமைய வேண்டும். அந்த வழியில் அமையும் பொழுதுதான் அது நிச்சயமாக நம்மை ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலுக்கு கொண்டு செல்லும். மார்க்கத்தினுடைய சட்டங்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் இருந்துதான் இந்த சட்டங்களை தொகுத்து நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை இலகுவான முறையில், மிக தெளிவான முறையிலே, ஒவ்வொரு மனிதனும் விளங்கி செயல்படுத்தக்கூடிய விதத்திலே மார்க்கத்தின் சட்டங்களாக நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலும் நான் செய்வது இந்த சட்டத்திற்கு உட்பட்ட ரீதியில் செய்கிறேனா, வைக்கக்கூடிய நோன்பா இருந்தாலும் சரி, நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் செய்யக்கூடிய உம்ரா, நாம் செய்யக்கூடிய ஜகாத்தினுடைய கடமை, இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் நாம் செய்வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறை பிரகாரம் இருக்கிறதா என்று யோசித்து அதை விளங்கி செய்ய வேண்டும். இந்த மார்க்கம் இருக்கிறதே இந்த தீன், இந்த தீனுடைய சிறப்பம்சம் தான் தீனுடைய இல்ம். இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படுவது தீனுடைய இல்மை கொண்டுதான், இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கொண்டுதான். இந்த மார்க்கத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். சஹாபாக்கள் வாழையடி வாழையாக தாபிஈன்களுக்கும் தபஉத் தாபிஈன்களுக்கும் இப்படியே இது போதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழையடி வாழையாக கியாமத்து நாள் வரைக்கும் இந்த கல்வியை கொண்டு, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை கொண்டு இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இந்த பொதுப்படையான ஒவ்வொருவருக்கும் கடமையான விஷயங்களை அறிந்து கொள்வது அது கட்டாயம். தொழுகை எப்படி இருக்க வேண்டும், நோன்பு எப்படி இருக்க வேண்டும், ஜகாத் எப்படி இருக்க வேண்டும், ஹஜ் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையான வணக்கங்கள். குடும்ப வாழ்க்கையில் கடமையான, என் மீது கடமை என்ன, நான் எப்படி என் கடமையை நிறைவேற்ற வேண்டும், இது மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. நம்முடைய இபாதத்துகள் சீராக அமைவதற்கு இஹ்லாஸ் எப்படி அவசியமோ, அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பது எப்படி அவசியமோ, அதே போன்றுதான் அல்லாஹ் காட்டி தந்த முறையிலும் நம்முடைய இபாதத்துகள் அமைய வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்ன, அடிப்படையான மார்க்க விஷயங்களில் நாம் பின்தங்கிவிடக்கூடாது. அடிப்படையான மார்க்க சட்டங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வளரக்கூடிய இளம் பிள்ளைகள், அவர்களுக்கு அடிப்படை விஷயங்கள் போதிக்கப்பட வேண்டும். எல்லோரும் மிகப்பெரிய அளவிலே சிறந்த மார்க்க அறிஞராக ஆகிவிட முடியாது, அது இயற்கையான ஒன்றுமல்ல, எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் குறைந்தபட்சம் அடிப்படை கல்வி இருக்கிறதே, அது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமானது. அது சிறு வயதிலிருந்தே உள்ளே புகுத்தப்பட வேண்டும். இது நம்முடைய இபாதத்துகள் நம்மை அல்லாஹுவோடு சேர்ப்பதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இன்றைக்கு பொதுவாக பார்க்கிறோம் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பேச்சு இருக்கத்தான் செய்கிறது, அது இருக்கத்தான் செய்யும். மாற்றத்தை நோக்கி எதை எடுத்தாலும் ஒரு புதுமையாக, ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அது ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இது தவறல்ல. ஒரு காலத்தில் 100 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய வீடுகள் எப்படி அமைக்கப்பட்டதோ அப்படி இப்பொழுது இல்லை, மாற்றத்தை நோக்கி வந்துவிட்டோம். ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் தெரு சாலைகள் எப்படி அமைக்கப்பட்டிருந்ததோ இப்பொழுது அப்படி இல்லை, அது மாற்றத்தை நோக்கி நாம் வந்துவிட்டோம். நம்முடைய வாகனங்கள் மாறிவிட்டன, நம்முடைய வீடு மாறிவிட்டது, நம்முடைய அமைப்புகள் மாறிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டன. ஆனால் மாற்ற முடியாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த தீனும் தீனுடைய கலாச்சாரமும் தான். மாற்ற முடியாதது, மாற்றக்கூடாதது என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தீன், இது ஒரு காலமும் மாற்ற முடியாது. அல்லாஹ் எப்படி இந்த தீனை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினானோ அதே முறையில்தான் இந்த தீன் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். அதே முறையில் செல்வதில்தான் வெற்றியும் இருக்கிறது. அதே போன்று இந்த தீனுடைய கலாச்சாரம், தீனுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த தீன் ஒரு பாரம்பரியமான ஒரு மார்க்கம். இந்த தீனுக்கென்று, இந்த மார்க்கத்திற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இது மிக மகத்தான ஒரு பாரம்பரியம். இது எந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள், தாபிஈன்கள், இமாம்கள், இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமாகத்தான் இந்த தீன் வந்திருக்கிறது. இந்த தீனுடைய கலாச்சாரம் இருக்கிறதே, இந்த தீனுடைய கலாச்சாரமும் மாற்றப்பட முடியாது. தீனுடைய கலாச்சாரம் என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் என்றால் என்ன, அது வேறு ஒன்றும் இல்ல, எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் தான். இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது புதிதான ஒன்று அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தங்களுடைய வாழ்க்கையில் சுன்னத் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்களோ, செய்து காட்டியிருக்கிறார்களோ, அதுதான் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம். இந்த உம்மத்தினுடைய வெற்றி, இந்த உம்மத்தினுடைய சிறப்பு, இந்த உம்மத்தினுடைய மகத்துவம் மற்றவர்கள் பார்த்தாலே இந்த உம்மத்தை ஒரு மகத்துவமாக பார்க்கிறார்கள் என்றால், அந்த வெற்றியும் கண்ணியமும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. அந்த சுன்னத்துகளை பின்பற்றும் பொழுது கண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுன்னத்தான வாழ்க்கையாக அமைய வேண்டும். நாம் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தை சுன்னத்திலே தேட வேண்டும், இஸ்லாமிய கலாச்சாரத்திலே தேட வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சையதுனா உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் கனி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா வாசிகளிடத்தில் மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மக்கா வாசிகளிடத்திலே மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள். ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய நேரம், ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். மக்கா முஷ்ரிக்குகளுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. இத்தனை வருடங்களாக நம்மை விட்டு தப்பி ஓடிவிட்டவர்கள் ஒரு 6 வருடத்திற்குள்ளே நமது வீட்டு ஊருக்கு வருவதற்கு நாம் அனுமதிப்பதா? இந்த அரபுகள் எல்லாம் நம்மை குறை சொல்வார்களே, நாம் பலகீனமடைந்து விட்டோம் என்றல்லவா சொல்வார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை, தடுத்து நிறுத்துகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களோடு சண்டை போட வரவில்லை, அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிக்க வருகிறோம், வணக்கம் புரிவதற்கு வருகிறோம், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு பேசுவதற்காக வேண்டி அனுப்பியது ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்களை தான். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடை சுன்னத்தான உடை, எஹ்ராமுடைய உடை உடுத்தி இருக்கிறார்கள், சுன்னத்தான முறையில் உடை உடுத்தி இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் செல்கிறார்கள். அந்த சென்ற நேரத்தில் காலையிலே போய் மக்கத்து தலைவர்களை, குறைசியினுடைய முக்கியஸ்தர்களை போய் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப உஸ்மான் கனி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடையை பார்க்கிறார்கள். கூட வந்தவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, நீங்க கரண்டை காலுக்கு மேல உடையை உடுத்தி இருக்கிறீங்க, இந்த கரண்டை காலுக்கு மேல உடை உடுத்தால் இந்த மக்கள் மதிக்க மாட்டார்கள், உங்களுடைய உடை கொஞ்சம் கௌரவமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் கண்ணியமாக இருக்க வேண்டும், கரண்டை காலை கீழே உங்களுடைய உடையை ஆக்கிவிட்டு அந்த மக்களிடத்துல போய் பேசினால் உங்களை மதிப்பார்கள், உங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப நல்ல விஷயம்தான், இவர்கள் உடன்படிக்கைக்காக செல்கிறார்கள், ஒரு நல்ல காரியத்தை தான் சொல்ல போகிறார்கள் செய்ய போகிறார்கள், அந்த நல்ல காரியத்திற்கு துணையாக இருக்கட்டுமே என்று இவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க, உங்களுடைய நபியினுடைய சொன்னத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க, அப்பந்தான் உங்களுக்கு கண்ணியம் இருக்கும், உங்களுடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். சையதுனா உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அதில் எனக்கு கண்ணியம் இல்லை. கண்ணியம் எதில் இருக்கிறது? என்னுடைய நபியினுடைய சுன்னத்தை விட்டுவிட்டு இன்னொரு கலாச்சாரத்தை பின்பற்றி எனக்கு கண்ணியம் வர வேண்டும் என்றால் அந்த கண்ணியம் எனக்கு தேவையில்லை. எனக்கு கண்ணியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் தான் கண்ணியம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதே நிலையில் சென்று அவர்களோடு சந்தித்து வருகிறார்கள். இது நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் இருக்க வேண்டும். அதில்தான் வெற்றி இருக்கிறது, அதில்தான் மகத்தான கண்ணியம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒரு விதமான ஒரு பக்கம் வெறுப்பு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட உலகளாவிய ரீதியில் பல மீடியாக்களின் மூலமாக முஸ்லிம்களின் மீது ஒரு விதமான வெறுப்பை திணிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் முஸ்லிம்களை இந்த நடுநிலையாளர்கள் கண்ணியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற அந்த கண்ணியமான உணர்வு இருக்கிறதே, அது இல்லாமல் போய்விடவில்லை. நிச்சயமாக மக்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. என்ன காரணம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த சுன்னத்து தான். ஏதோ ஒரு அளவுக்கு நாம் இந்த சுன்னத்தை கடைபிடிக்கிறோம், ஓரளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த காலம் மோசமான காலம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் இன்னக்கும் ஃபீ ஜமானின், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னக்கும் ஃபீ ஜமானின், நீங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள், மன் தரக மின்கும் உஸ்ரமா உமிர பிஹி ஹலக், உங்களில் நான் சொன்னதில் 10ல் 1 யாராவது விட்டாலும் கூட நீங்கள் ஹலாக்காகி விடுவீர்கள். தும்மையத்தி ஜமானும், பின்னால் ஒரு காலம் வரும், மன் அமில மின்ஹும் பிஉஸ்ரி மா உமிர பிஹி நஜா, ஏதோ ஒரு பத்தில் ஒன்று அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும். எதை சொன்னார்கள்? கடமையான வணக்கங்களை சொல்லவில்லை, இந்த சுன்னத்துகளை சொல்லி காட்டுகிறார்கள். முடிந்த அளவுக்கு யார் இந்த சுன்னத்துகளை பிற்காலத்திலே கடைபிடித்து நடப்பாரோ அவர் வெற்றி அடைவார் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு குறிப்பிட்டு சொல்கிறான்? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கர் அல்லாஹ் கதீரா. முதலாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மறுமை நாளின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வின் மீது அதிகமான அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இந்த சுன்னத்தான வாழ்க்கை வருவதற்கு இரண்டை குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. முதலாவது அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் பரிபூர்ணமான நம்பிக்கை, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய திக்ர். இந்த இரண்டும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ, நம்பிக்கை ஈமான் இருக்கணும், திக்ர் இருக்க வேண்டும், சுன்னத்தான வாழ்க்கை பரிபூர்ணமான முறையில் வருவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கலாச்சாரத்தை நாம் எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். நம்முடைய தேவைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அந்த வசதி வாய்ப்புகளின் மூலமாக சுன்னத்துக்களை மறந்துவிடக் கூடாது. ஒரு நல்ல வாகனத்தை வாங்குகிறோம், அதில் தவறல்ல, தேவைக்கேற்ப வாகனத்தை வாங்குவது தவறல்ல. ஆனால் அந்த நல்ல வாகனத்தை வாங்கினாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாகனத்தில் ஏறினார்களோ அப்படித்தான் நம்முடைய வாகனம் இருக்க வேண்டும். நம்முடைய வலது காலை வைத்து ஏறுவது சுன்னத், துஆ ஓதுவது சுன்னத். எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய தேவைக்கேற்ப நம்முடைய நிலைமைகளை மாற்றலாம். ஆனாலும் அந்த சுன்னத் அடிப்படை இருக்கிறதே, அது தவறிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீடை நல்ல விதமாக கட்டுகிறோம், தேவைக்கேற்ப கட்டுவது தவறல்ல, தற்காலத்தினுடைய சூழ்நிலைக்கு வீடுகளை கட்டிக் கொள்வது தவறல்ல. ஆனால் அப்படி வீடுகளை கட்டினாலும் கூட அந்த இடத்திலும் சுன்னத்துகள் பேணப்பட வேண்டும். சுன்னத்தான முறையில் அந்த வீட்டிற்கு நுழைவதும் வருவதும் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும், நல்ல உணவை சாப்பிடுகிறோம், நல்ல ருசியான உணவை சாப்பிடுகிறோம், தவறல்ல, நம்முடைய காலத்திற்கு தோதுவாக சாப்பிடுவதற்கு தடை எதுவும் கிடையாது, ஹலாலானவைகளுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அங்கும் சுன்னத்துகள் பேணப்படுகிறதா? ஒரு நல்ல இடத்திற்கு போகிறோம், நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், தவறல்ல, ஆனால் அங்கேயும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? சுன்னத்தான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை நாம் காட்டுகிறோமா? பொதுவாக ஒரு முஸ்லீம் தன்னை ஒரு முஸ்லீம் என்று காட்டுவதிலே பெருமைப்பட வேண்டும். நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் படைத்த ரப்புக்கு நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், நான் கடையில் இருந்தாலும் சரி, ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்றாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு காரியத்திற்கு சென்றாலும் சரி, எல்லோரையும் போன்று நானும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதோட அப்படி எண்ணுவதை விட சிறந்தது நான் ஒரு முஸ்லீமாக தெரிய வேண்டும். நல்ல உடைகளை உடுத்திக் கொள்வது தவறல்ல, ஆனால் அது என்னை ஒரு முஸ்லீம் அல்லாதவனாக காட்டிவிடக் கூடாது. ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம் என்னிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது நம்முடைய வெற்றிக்கு காரணம். உலகம் நம்மை கண்ணியமாக பார்ப்பதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது. எங்கே சென்றாலும் முஸ்லீம்கள் தங்களுடைய அடையாளத்தை, தங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் என்று இந்த உலகம் பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு தாவாவாக அமைந்து விடுகிறது. அந்த மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு பணியாக ஆகிவிடுகிறது. நம்முடைய விழாக்கள் இருக்கிறது, நம்முடைய மதரசாக்களுடைய விழாக்கள் அல்லது நம்முடைய இஸ்லாமிய நிறுவனங்களுடைய விழாக்கள் அல்ஹம்துலில்லா நிறைய நாம் நடத்துகிறோம். காலத்திற்கு தோதுவாக மாஷா அல்லாஹ் வசதியான விதத்திலே நடத்தப்படுகிறது. ஆனால் நம்முடைய அந்த கலாச்சாரம், இஸ்லாத்தினுடைய அந்த பண்பாடு, இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் அந்த விழாக்களிலும் தெரிய வேண்டும். இதன் மூலமாக அந்த விழாக்கள் இந்த உலகத்திற்கு பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பாக, ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாக அமையும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகத்தான வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய உம்மத் குழம்பி போயிருக்கக்கூடிய நேரத்திலே, என்னுடைய உம்மத் கெட்டு போயிருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் ஹயாத்தாக ஆக்குவானோ அவனுக்கு 100 ஷஹீதுடைய நன்மை. பல நேரம் இந்த ஹதீஸை நாம் கேட்டிருக்கிறோம், யோசித்து பார்க்க வேண்டும், ஒரு ஷஹீதுடைய நன்மை எவ்வளவு மகத்தானது. இந்த இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஷஹீதுடைய நன்மை என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டினார்கள்? காரணம் என்னவென்று சொன்னால், சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில ஒரு விதமான நெருடல்கள் ஏற்படலாம். இஸ்லாத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை அந்த சுன்னாவை செய்யக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் ஒரு விதமான எல்லோரும் பார்க்கிறார்களே எப்படி நினைப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம். அந்த நேரத்திலும் கூட அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அல்லாஹுவினுடைய ஒரு அடிமை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று வெளிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய தைரியம் தேவை. போர் வீரனுக்கு இருக்க வேண்டிய தைரியத்தை போன்று ஒரு மிகப்பெரிய தைரியம் தேவை. அதனாலதான் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், யாரும் இல்லாத திறந்த வெளி மைதானம் இருக்கிறது, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது, தொழுவதற்கு இடமே இல்லை, தெருவிலே அந்த திறந்த வெளி மைதானத்திலே போட்டு அவன் தொழுகிறானே அவனுடைய நன்மை மகத்தானது என்று சொன்னார்கள். பள்ளிவாசல்ல வந்து தொழுது விடுகிறோம் பெரிய விஷயம் அல்ல, எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் ஒரு இடத்துல நாம் போய்கொண்டிருக்கிறோம், வழியில நேரம் முடிய போகிறது, தொழுகையினுடைய நேரம் முடிந்து விட்டது, முடிந்து விடும், இப்ப தொழுகிறதுக்கு நேரம் இல்ல. இவர் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த இடத்தில் இடம் கிடைத்ததோ அந்த இடத்துல போய் நின்று தொழுகிறாரே, இது அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், தன் உள்ளத்தை அடக்குகிறார். என்னை யார் பார்க்கிறார் என்பது பெருசல்ல, ஆனால் நான் அல்லாஹுவினுடைய அடிமை, எந்த சூழ்நிலையிலும் அதை நான் விட்டுக் கொடுக்க இயலாது என்ற உணர்வோடு செயல்படுவது இருக்கிறதே, இதுதான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது. அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதன் மூலமாக தான் வெற்றியை அடைய முடியும். முதலாவது விஷயம், அப்ப நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அது நம்முடைய தீனுடைய ஸ்தாபனங்கள், மாஷா அல்லாஹ் மதரசாக்கள் நிறைய இருக்கிறது, மதரசாக்களுடைய விழாக்களாக இருந்தாலும் சரி, அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒரு அடையாளமாக, ஒரு தாவாவாக இது அமைய வேண்டும். இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையிலே அமைய வேண்டும். நம்முடைய தோற்றங்கள், நம்முடைய அமைப்புகள், இதை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உள்ளத்திலே இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறான். ஃபுதைல் இப்னு உயால் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம், சுஃபியான தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களும் இருக்கிறார்கள். மக்காவிலே கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது, மக்காவிலே கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தினுடைய நேரத்திலே மழை தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மக்காவினுடைய இமாம் மழை தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கிறார். மழை தொழுகைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, தொழுது முடிந்து விட்டார்கள். சுஃபியான தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் பார்க்கிறார்கள், பள்ளியினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு கருப்பு நிற அடிமை நின்று கொண்டே இருக்கிறார். எல்லாரும் போய் கொண்டிருக்கிறாங்க, இவர் மட்டும் நின்று கொண்டே இருக்கிறார். நின்று கொண்டே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டே இருக்கிறார், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஸ்ஸாஅ அஸ்ஸாஅ, இப்பொழுதே மழை வேண்டும், இப்பொழுதே மழை வேண்டும். பெரும்பெரும் இமாம்கள் எல்லாம் மழையை கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள், ஆனால் இந்த ஒரு கருப்பு நிற அடிமை மட்டும் இப்பொழுதே மழை வேண்டும், இப்பொழுதே மழை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவங்களும் பார்த்துக் கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் ஆனது, இவர் துஆ செய்ய செய்ய மழை பொழிய ஆரம்பிக்கிறது, மழை வேகமாக கொட்ட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, ஒரு சாதாரண அடிமை, நாம் பெரிய ஒரு அறிவாளி என்று கூட நினைத்திருக்க முடியாது. பெரும்பெரும் இமாம்கள் எல்லாம் இருக்கிறார்கள், முஹத்தித்துகள் எல்லாம் இருக்கிறார்கள், இந்த ஒரு அடிமை இப்படி இப்பொழுதே வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட உரிமையா கேட்கிறார். அல்லாஹ்வும் உடனே மழையை கொடுக்கிறானே, இவர் ஒரு சாதாரண ஆளா இருக்க முடியாது, ஒரு விசேஷமானவராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி இந்த அடிமையை விசாரிக்கிறார், இவங்க யாரு என்று கேட்கிறார். அப்ப கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்காவினுடைய ஒரு எஜமானிடத்திலே அடிமையாக இருக்கக்கூடியவர் அவரிடத்தில் போய் விசாரிங்க என்று சொல்லப்படுகிறது. இவங்க பெரிய இமாம் போகிறார்கள், போய் கேட்டாங்க, உங்களுடைய அடிமை எனக்கு கொஞ்சம் விலைக்கு தாங்க, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது அந்த எஜமான் சொல்கிறார், அவரை கொண்டு உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, அவர் பெரிய வேலை செய்யக்கூடியவரும் அல்ல, அவரை வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்லை, நான் அவரை வாங்கி விடுகிறேன். அவர் சொன்னார், நீங்க சொன்னதுக்காக வேண்டி உங்களுக்கு தருகிறேன் என்று குறைந்த விலைக்கு விற்று விடுகிறார். அந்த அடிமையை கூப்பிட்டு வர்றாங்க, வரக்கூடிய நேரத்தில் அந்த இமாம் கேட்கிறாங்க, நீ அந்த இமாம் இடத்தில் அந்த அடிமை சொன்னார், என்ன போய் விலைக்கு வாங்கி இருக்கிறீங்களே, ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை நீங்க வாங்கி இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமே என்று சொல்லும் போது சுஃபியான தௌரி சொன்னாங்க, உங்களை வேலை வாங்குறதுக்காக நான் வாங்கிட்டு போகல, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மையை விளங்கிவிட்டேன், உங்களை கண்ணியமான முறையில் வைத்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று கூப்பிட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. பெரும்பெரும் இமாம்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு முபாரக், ஃபுதைல் இப்னு உயால் போன்றவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இவர் வந்துகிட்டு இருக்கிறார். வரக்கூடிய வழியில பள்ளி வருகிறது. சொன்னார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு ரெண்டு ரக்கா துஹா தொழுது விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார். துஹா தொழுகைக்காக வேண்டி உள்ள போனார். போகும்போது சொன்னார், நான் உங்களுடன் விடைபெற்று விடுகிறேன், என்னை கொஞ்சம் வழி அனுப்பி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். தொழுதார், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் மத்தியில் இருந்த அந்த ரகசிய தொடர்பு இன்னைக்கு வெளியே போயிருச்சு, யா அல்லாஹ், என்ன எல்லாரும் சாதாரணமா பார்த்துக்கொண்டு கொண்டிருந்தாங்க, இன்றைக்கு என்ன பெரிய ஆளா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு இவர்களோட இருக்க வேண்டிய தேவை இல்லை, அல்லாஹ் நான் உன்னோடையே வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. பார்ப்பதற்கு தோற்றத்திலே சாதாரணமானவர், ஆனால் உள்ளத்தால் ரப்போடு இணைந்தவர். நம்முடைய இபாதத்துகளும் அப்படி இருக்கும் பொழுதுதான் ரப்போடு இணைய முடியும். வெளித்தோற்றத்தை அல்லாஹ் கவனிப்பதில்லை, உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹுக்காக வேண்டி அமையும் பொழுது அல்லாஹுவினுடைய நெருக்கம் நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கிறதே, அதுல இந்த இஹ்லாஸை உண்டாக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களிலும் இந்த இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் வரப்போகிறது, மாஷா அல்லாஹ் நிறைய அமல்களை செய்வதற்குரிய வாய்ப்பு வருகிறது. இன்றைக்கே நாம் அதனுடைய அந்த எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். ஆனால் அந்த ரமலானை கழிப்பதற்குரிய அந்த வாய்ப்பை இப்பொழுதே திட்டம் போட்டுக் கொள்ள வேண்டும். நான் எப்படி இந்த ரமலானை கழிக்கப் போகிறேன், என் வாழ்க்கையிலே மன தூய்மை ஏற்பட வேண்டும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இஹ்லாஸான முறையில் அமைய வேண்டும் என்ற கவலையை நாம் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ரப்போடு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் சில நேரத்தில் நாம் அறியாமல் ஒரு நன்மையை செய்யலாம், நாம் அதை நன்மை என்று கூட நினைத்திருக்க மாட்டோம், அறியாமல் ஒரு நன்மையை செய்திருக்கலாம். அந்த அறியாமல் செய்யக்கூடிய ஒரு நன்மை கூட நம்முடைய மன தூய்மையின் காரணத்தினால் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக ஆகிவிடும். ஒரு மனிதர் இருந்தார், வாழ்க்கையில பெருசா எந்த நல்ல அமலும் செய்யவில்லை. ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர் பெரிய எந்த அமலும் செய்யவில்லை, அவர் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுகிறார். எழுப்பப்பட்டு அல்லாஹ் அவரிடத்திலே விசாரிக்கிறான், நீ ஏதாவது நல்ல அமல் செய்திருக்கிறாயா என்று கேட்டான். அவர் சொன்னார், அப்படி நான் ஒன்றும் பெரிதாக ஒரு நல்ல அமல் எதுவும் செய்யவில்லை. ஏதேனும் ஒன்று யோசித்துப்பார், உன் வாழ்க்கையில் ஏதேனும் நல்ல காரியத்தை செய்துதானே இருப்பாய், யோசித்துப்பார் என்று சொல்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், அப்படி ஒன்றும் பெரிய நல்ல காரியம் செய்யவில்லை, ஒரே ஒரு காரியம் என்னுடைய வளமை ஒன்று இருந்தது, அது சாதாரணமாக நான் செய்து வந்தேன். நான் ஒரு வியாபாரி, வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். என்னிடத்தில் யாராவது கடனாளிகள் வியாபாரத்திற்கு கடனுக்கு அந்த பொருளை எடுத்துவிட்டு செல்லுவார்கள். அந்த கடனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். உடனே நான் சொல்லுவேன், அவருக்கு தவணை கொடுத்து விடுவேன், பரவாயில்லை ஒரு மாசம் கழிச்சு தா என்று சொல்லுவேன். அல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, கொடுக்க முடியாதவராக இருந்தால் நான் விட்டு கொடுத்து விடுவேன். இதை தவிர பெரிய வேறு எந்த பெரிய நல்ல அமலும் நான் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், அதன் காரணத்தினால் நான் உன்னை சுவர்க்கத்தில் நுழைக்கிறேன். சாதாரண ஒரு காரியம்தான், நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் நாம் நினைத்து கூட இருக்க மாட்டோம், ஆனால் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்தின் விளைவாக அந்த காரியம் அல்லாஹுக்கு பிடித்தமானதாக அமையும். அதனால அல்லாஹ் மகத்தான அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நம்மை சேர்த்து விடுவான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன எந்த காரியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல காரியத்தில் எதையும் லேசா நினைச்சிடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவும் லேசானதாக நினைத்து விடாதீர்கள். சொன்னார்கள், உலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜின் தலீர், உன் சகோதரனை ஒரு மலர்ந்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் கூட, உன் சகோதரனை நீ பார்க்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு சந்திக்கிறாய், இதுக்கு பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு எதுவும் பெரிய செலவு என்றும் ஏற்படுவதில்லை, இது கூட ஒரு நல்ல காரியம்தான், இதை கூட லேசாக நினைத்து விடாதீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சிறியதோ பெரியதோ அல்லாஹுக்காக வேண்டி செய்யும் பொழுது அல்லாஹுவிடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகி விடுகிறது, அல்லாஹுவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. இந்த அடிப்படையை நாம் உணர வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல் முதலாவது இஹ்லாஸுடன், அடுத்ததாக அல்லாஹ் காட்டித்தந்த முறையிலே அமைய வேண்டும். அல்லாஹுவினுடைய காட்டித்தந்த முறைதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள், அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நாம் சொல்கிறோம். இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், வளரக்கூடிய பிள்ளைகள், இவர்களுக்கு இப்பொழுதிலிருந்தே அந்த ஒரு உணர்வை உருவாக்க வேண்டும். சுன்னத் என்றால் என்ன, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி சாதாரணமாக இருந்தது, அவர்களுடைய தியாகங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, இபாதத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை சொல்வதின் மூலமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை நாம் உருவாக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய கல்வியை புகட்ட வேண்டும். மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படையான கடமைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறிய வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை பழக்கப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய நெருக்கம்தான் நம் வாழ்க்கையினுடைய இலக்கு, வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எதையும் எடுத்துட்டு போறதில்லை. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய தீனுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தருவதற்காக வேண்டித்தான், அல்லாஹ்வுடைய அன்பை தருவதற்காக வேண்டித்தான் நாம் இவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த தன்மை வருவதற்கு இஹ்லாஸ், மன தூய்மை, இதை பற்றிய கவலை உள்ளத்தில் இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ் காட்டி தந்த முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை அடைவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பொருளாதாரத்தில் ஹலாலை தருவானாக, ஹராமில் இருந்து பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சிகளான பிள்ளைகளாக ஆக்குவானாக, நம் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக, உலக முஸ்லிம்கள் அத்துணை பேரையும் கண்ணியமான முறையில் வாழ வைப்பானாக, மார்க்கத்தினுடைய பிடிப்புள்ளவர்களாக, பற்றுள்ளவர்களாக, நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லோர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக, நம் அனைத்து காரியத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக, முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா பகுதியிலும் நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான வாழ்க்கையை எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வழங்கியருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.